செவிச்செல்வம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கதையோட நாயகன் சண்முக சுந்தரத்துக்கு சின்ன வயசுலேருந்தே சாமியார் துறவி இவங்களெல்லாம் கண்டாலே பிடிக்காது. சண்முக சுந்தரத்துக்கு இன்னைக்கு கல்யாணம். அவன் மனைவியோட பேரு பிரேமா. கல்யாணத்துக்கு ஒரே சாமியாருங்களாம் வந்திருந்தாங்க. கல்யாணத்துக்கு வந்திருந்த சண்முக சுந்தரத்தோட நண்பர்கள்லாம் என்னடா ஒரே சாமியாரா இருக்காங்க அப்படின்னு அவனை பார்த்து கிண்டலா கேட்டாங்க. அதுக்காகவே என்னோட மாமனார் ஒரே சாமியார் பைத்தியமாண்டா, அதனால தான் எல்லா சாமியார்களும் கூப்பிட்டுருக்காரு அப்படின்யா. அது மட்டும் பத்தாதுன்னு அவன் மனைவி பிரேமா வந்திருந்த சாமியார் காலையெல்லாம் விழுந்து விழுந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தா. பிரேமா சண்முக சுந்தரம் காதலை வந்து என்னங்க சாமியார்களுக்கு வந்து வணக்கம் சொல்லிட்டு போங்கங்க அப்படின்னா, இதை கேட்ட சண்முக சுந்தரத்துக்கு கோவந்துருச்சு. புதுசாக கட்டின ஒய்ஃபுன் கூட பார்க்காம இந்த மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது பிரேமான்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான். கல்யாணம் ஐய 2-3 நாள் போயிருச்சு. இப்போ சண்முக சுந்தரமும் பிரேமாவும் தேனிலவுக்கு எந்த ஊருக்கு போகலான்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. சண்முக சுந்தரம் சொன்னால் எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம், ஆனால் அங்கே கோயில் குளம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா. அதுக்கு பிரேமா, அப்படி ஒரு ஊர் வேணும்னா நீங்கள் உண்டாக்குங்க, நம்ம அதுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் கரடிமலைங்கிற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. கரடிமலையில் ஒரு பெரிய கோட்டை இருக்குது, பக்கத்துலேயே ஒரு அணைக்கட்டை இருக்குது. அங்கேருந்து மின்சாரம் எடுக்கிறதுனால கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. இப்போ சீசன் இல்லாதனால ரொம்ப கூட்டமும் இருக்காது. அந்த கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் நான் தந்தி கொடுத்து ஒரு ரூம் புக் பண்ண சொல்லிடுறேன் அப்படின்னு சண்முக சுந்தரம் சொன்னான். பிரேமாவும் சம்மதிச்சா. புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் சென்னையிலேருந்து கழுகுமலை அடிவர வரைக்கும் ட்ரெயினில் போனாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிங்கிறதுனால பயணம் நல்லா இருந்துச்சு. கழுகுமலை அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்கு பஸ்ஸோ அல்லது கார் மூலமாக தான் போக முடியும். கழுகுமலை ரொம்ப இயற்கையில் சிறந்ததாக இருந்துச்சு, ஒரே குளிராகவும் இருந்துச்சு. அந்த அடிவாரத்துலேருந்து டீ கடையில் சண்முக சுந்தரமும் பிரேமாவும் டீ குடித்தாங்க. பஸ்ஸு வந்து நின்னோடனே ரெண்டு பேரும் போய் ஏறிக்கிட்டாங்க. பஸ்ஸில் கூட்டம் அவ்வளோவா இல்லை. இவங்களுக்கு பின்னாடி இருந்த சீட்லேயும் ஆளுங்க யாரும் இல்லாதனால புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் நல்லா சிரித்து பேசி பயணத்தை தொடர்ந்தாங்க. பஸ்ஸு 5000 அடி உயரத்தில் போய்கிட்டு இருந்துச்சு. கரடிமலைக்கு முன்னாடி இருக்கிற ஊரில் நின்றுச்சு. அப்போ ஒரு இளம் சாமியார் பஸ்ஸில் ஏறி இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீட்டில் வந்து உக்காந்தாரு. அந்த சாமியார் இவங்க முன்னாடி வந்து உக்காந்தவுடனே சண்முக சுந்தரத்துக்கு கோபம் பயங்கரமாக வந்துருச்சு. அவன் சாமியாரங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனோட மனைவி பிரேமா கூட என்னங்க மெதுவாக பேசுங்க, அவர் காதில் விழுந்துற போது அப்படின்னா. ஆனால் அந்த சாமியார் இவன் மேலே இருக்க பயத்தின் காரணமாவா அல்லது அளவுக்கு மீறிய சகிப்புத்தன்மை காரணமாவோ என்னமோ தெரியல, எதுவுமே பேசலை. இப்படியே பஸ்ஸு கரடிமலையை வந்து அடைஞ்சிச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கினா ஒரே ஆலங்கட்டி மலை. இரவுங்கிறதுனால எந்த டாக்ஸியுமே இவங்களுக்கு கிடைக்கல. வேற வழியே இல்லாமல் மலை நிற்கிற வரைக்கும் அந்த வந்த பஸ்ஸுலேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரேமா சொன்னா, இதுக்கு தான் ஒரு காரை அரேஞ்ச் பண்ணி டிரைவரோட நம்ம வந்திருக்கலாம்னு, நீங்கள் தான் தனிமை அது இதுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டீங்க அப்படின்னு. அதுக்கு சண்முக சுந்தரம் சொன்னால், ஹனிமூன் நம்மளுக்கா அந்த டிரைவருக்கா அப்படின்னு. மலை 1 மணி நேரம் கழிச்சு தான் விட்டுச்சு. இருக்கிற பெட்டி படுக்கையை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி அவங்களே தூக்கிக்கிட்டு கரடிமலை கெஸ்ட் ஹவுஸ்க்கு நடந்தே போனாங்க. கெஸ்ட் ஹவுஸில் இவங்களுக்கு இன்னொரு சோதனை வேற காத்துட்டு இருந்துச்சு. இவங்க கெஸ்ட் ஹவுஸ் போனவுடனே அங்கேருந்தவே வேமா ஓடி வந்து, சார் BW மந்திரி இன்ஜினியர் எல்லாருமே குடும்பத்தோடு வந்துட்டாங்க, அதனால எல்லாருமும் புக் ஆயிடுச்சு, நீங்கள் வேற எங்கேயாவது ரூம் போட்டுக்கோங்க சார் அப்படின்னு அவன் கையை விரிச்சிட்டான். சண்முக சுந்தரத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த நைட் நேரத்தில் எங்கே போய் ரூம் போடுறது, திரும்ப போகிறதுக்கு பஸ்ஸும் இல்லையே அப்படின்னு தான் ஒய்ஃபை கூட்டிட்டு அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தான். ரெண்டு பேருக்கும் நல்ல பசி. ஆனால் பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க மழைங்கிறதுனால. ரெண்டு பேரும் நல்ல ஹனிமூனுக்கு வந்தாண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்படி இருக்கையில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்க மேட்டில் இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து யாரோ இவங்கள நோக்கி டார்ச் அடிச்சுட்டு வர மாதிரி இருந்துச்சு. இவங்கள நோக்கி வந்தவர் மலைக்கோட்டும் குள்ளாவும் போட்டிருந்தாரு. இவங்கக்கிட்ட வந்து, இந்த கெஸ்ட் ஹவுஸை நம்பி ஹனிமூன் வந்த ஆளா நீங்கள்? இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு அடிக்கடி ப்ராஜெக்ட் ஆஃபீஸரு BW வந்து தங்கிக்கிட்டே இருப்பாங்க. யார் வெளியாளுங்க வந்தாலும் இடம் இருக்காதே, யாராவது இதை நம்பி ஹனிமூன் வருவாங்களா அப்படின்னாரு. சண்முக சுந்தரம், நான் முன்னாடியே தந்தி கொடுத்து ரிசர்வ் பண்ணேங்க அப்படின்னா. அதுக்கு அவர், யாராக இருந்தாலும் வெளியாளுங்களுக்கு இடம் கிடைக்கிறது கஷ்டம்ப்பா அப்படின்னாரு. சரி சரி, இந்த இரவு நேரத்தில் என் கூட வந்து தங்கிக்கிறீங்களா அப்படின்னாரு. சண்முக சுந்தரம் அவர்கிட்ட, ரொம்ப நன்றி சார் அப்படின்னா. நான் என்ன பெருசாக செஞ்சிட்டேன், இந்த நிலமில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதைத்தான் செஞ்சேன். சரி, சாப்பாடு என்னாச்சு அப்படின்னாரு. சார், இந்த குளிரில் அண்டிக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்களே அதுவே போதும் சார் அப்படின்னா. அதுக்காக வெறு வயிற்றுல தூங்குவீங்க, சரி சரி வாங்க அப்படின்னா அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அவருடைய வீடு ஒரு சின்ன ஓட்டு வீடு, மின்சார வசதி கிடையாது. ஓரத்தில் அரிக்கன் லைட் இருந்துச்சு. வீட்டை சுற்றி சண்முக சுந்தரம் பார்த்தான். அங்கே ஒரு மான்தோல் இருந்துச்சு. அதை பார்த்தா அவன், இவர் ஏதோ வேட்டில் ஆர்மு உள்ளவராக இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். அடுத்து விவேகானந்தர் படமும் பரமஹிம்சர் படமும் தொங்க விடப்பட்டிருந்துச்சு. சண்முக சுந்தரமும் பிரேமாவும் அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்காரு கையில் 2 தட்டில் பொங்கலும் துவையலையும் கொண்டு வந்து கொடுத்தாரு. ரெண்டு பேருக்கும் சுடுதண்ணியை கொடுத்த அவர், இந்த மழை நேரத்தில் உங்களை இதுக்கு மேலே கவனிக்க முடியலை, மன்னிச்சுக்கணும் அப்படின்னாரு. மன்னிப்பா, இதுவே அதிக உதவி அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. சரி, நீங்கள் இந்த ரூமில் படுத்துக்கோங்க, அந்த மான்தோலை மட்டும் எடுத்தம்பி, நான் வெளியில் இடம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மான்தோலை வாங்கிட்டு அவர் வெளியே போயிட்டார். சண்முக சுந்தரமும் பிரேமாவும் ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காரு, தேடி வந்து உதவி செஞ்சுட்டு போகிறாரு அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே அப்படியே படுத்துட்டாங்க. 1:30 மணி இருக்கும். சண்முக சுந்தரத்துக்கு அந்தளவுக்கு தூக்கம் சரியாக வராதனால கதவை திறந்து பார்த்தான்.
எதிர்த்தாப்புல இருந்த மாட்டுக்கொட்டையில மான் தோலை விரிச்சு அந்த வீட்டுக்காரரு உட்காந்த நிலையிலேயே தலையை குனிஞ்சு தூங்கிக்கிட்டு இருந்தாரு.
சண்முக சுந்தரத்துக்கு நம்ம பஸ்ல ஒரு சாமியாரை பார்த்தப்ப அவருடைய பிடரில் ஒரு கட்டி இருந்துச்சு, இப்ப இந்த வீட்டுக்காருக்கும் ஒரு கட்டி இருக்கேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. காலில் விடிஞ்சதுமே சண்முக சுந்தரத்துக்கு அந்த சந்தேகமும் தெளிவாயிருச்சு. அவர் சாமியாரே தான். காலையில் எந்திரிச்சு குளிச்சு பட்டை போட்டு கையில் டீ கப்போட இவங்களை நோக்கி சிரிச்சுக்கிட்டே வந்தார். பக்கத்தில் வந்த அவர் சண்முக சுந்தரத்துக்கிட்ட, நீங்கள் என்ன மன்னிக்கணும், பஸ்ஸில் நீங்கள் பேசுனதை வச்சு சாமியாருங்கனாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கே நான் சாமியாருன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் இங்கே தங்க மாட்டிங்களோ அப்படின்ட்டு தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னாரு. சண்முக சுந்தரத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இல்லை, நேற்று நைட்டே நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம், நீங்கள் வரது தெரிஞ்சவுடனே நான் என் மூஞ்சியை கீழே குனிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. சண்முக சுந்தரம், சாமி உங்கள் உதவி ரொம்ப பெருசு அப்படின்னா, அதுக்கு அவர், எந்த உதவியும் பெருசு இல்லை, இந்த மலைவாழ் மக்களுக்கு கல்வியையும் சமய ஒழுக்கங்களையும் போதிக்கிறதுக்காக எங்கள் மிஷன்லேருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கேன், இந்த எலியனோட பேர் சீலானந்தன் அப்படின்னு அவர் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. உங்களை மாதிரி கோடிக்கணக்கான மக்களுக்கு உதவி பண்ணுற தொண்டர்கள் தான் நாங்கன்னு நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னாரு. எப்போ பார்த்தாலும் சாமியாருங்களை திட்டிக்கிட்டே இருக்கிற சண்முக சுந்தரம் ஒரு சாமியாரை பார்த்து கண் கலங்கி கை கூப்பி நிற்கிற காட்சியை பார்த்த பிரேமா அப்படியே அதிசச்சு நின்னான்.
ரெண்டு பேரும் கரடிமலையிலேருந்து சென்னைக்கு திரும்பிட்டாங்க. நண்பர்கள் எல்லாரும் ஹனிமூன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சண்முக சுந்தரத்தை கேட்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். சண்முக சுந்தரத்தோட நடவடிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தென்பட்டதுனால அவனோட நண்பர்கள் எல்லாரும் உண்மை தெரியாமல், இவனோட மாமனார் சரியான சாமியார் பைத்தியம், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தியா இவனும் சாமியார் பைத்தியம் ஆயிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் சண்முக சுந்தரம் தான் மாறினதுக்கு காரணமான அந்த விஷயத்தை வெளியே சொல்லி அதோட பெருமையை குறைச்சிடாம அதை மனபூர்வமாக வச்சு அதை போட்டுக்கிட்டு இருந்தான். இது ஒரு கதை. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த கதையில் வர மாதிரி சாமியர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நிறைய போலி சாமியர்கள் தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க.